நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்பொழுது கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியின் 4 பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் கோவை சிறுமுகை காரப்பன் சில்க்ஸ் நிறுவனர் திரு காரப்பன், அவரது தையர் கலைஞர் கலாமணி மற்றும் அன்னபூரணி.
இப்போ நீங்க எழுதியிருக்கீங்க புக்ல, எல்லா துறையிலும் முன்னேற்றம் ஆனால் கைத்தறியில் அப்படின்னு க்வெஸ்டின் மார்க் போடாம அங்க முடிச்சு வச்சிருக்கீங்க. அது ஏன், அந்த துறையில மட்டும் ஏன் முன்னேற்றம் இல்ல, முன்னேற்றம் வந்திருக்கா, இல்ல இதுவரைக்கும் அந்த வரலாற்றுல முன்னேற்றமே இல்லையா, இல்லையா இனி எப்படி இருக்கும், உங்க பத்தின உங்களோட பாயிண்ட்.
இதோட தொடர்புடைய அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க சந்திக்கக்கூடிய போட்டி சவால்கள் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஜெயன்ஸ், எல்லா தொழிலுமே சில ஜெயன்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஜெயன்ஸ் எப்படி உங்களை நிர்ணயிக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
இதுல 3 விதமான துறை இருக்கு. ஒன்னு பெரிய முதலாளிகள், அதாவது எங்களுக்கு வேலை கொடுக்கறது முதலாளிகள். அதுக்கு கீழே மாஸ்டர் வீவர் தயாரிப்பாளர்கள், அதுக்கு கீழே தான் நெசவாளிகள். இது இப்படியே தொடர்ந்துகிட்ட ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு திறமை இருந்ததுன்னு வச்சுக்க, என்னுடைய சேலைகள் மாத்திரமே நல்லா இருக்கிற மாதிரி, ஏன்னா ஒரு சேலை மாதிரி இன்னொருத்தரால் நெய்ய முடியாது, அதனால தான் அந்த கைத்தொழிலுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு. என்னுடைய சேலை அழகாக நான் நெஞ்சு கொடுக்கும்போது எனக்கு ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் இன்னைக்கு வீட்டுக்கே வந்துடுறாங்க. இன்னாரத்துக்கு இன்னும் சொல்ல போனால் வீடு தேடி சம்பளம் வரும் துறை, ஒரே துறை இன்னைக்கு நாட்டில் இருக்குதுன்னு அது கைத்தறி மாத்திரம்தான். ஏன்னா காஞ்சிபுரத்துலேருந்து பாவ ஜரிக எல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க, லட்சக்கணக்கான ரூபா, அது எந்த அட்வான்ஸும் கிடையாது, இல்லை எந்த ஒரு இதுவும் கிடையாது அவர்கிட்ட, நீங்கள் சிபார்சு எதுவுமே கிடையாது, உங்களுக்கு நெசவு தெரிஞ்சிருந்தாலே போதும், ஏடிஎம்ல நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த துறை வளர்ந்துருக்குது. எனக்கு போட்டிங்கிறது நானே தான் எனக்கு போட்டியே கிடையாது. ஏன்னா என்னை தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு சுத்தமாக இன்னைக்கு கிடையவே கிடையாது. இது ஒவ்வொரு நெசவாளிக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வீடு தேடி சம்பளம் வரும் துறை நெசவு துறையாக மாறி இருக்கு, மாற்றி இருக்கிறோம், மாற்றப்பட்டது. ஆனாலும் கூட நெசவாளர்கள் வாழ்க்கை தரம் உயராமல் போறதற்கு ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காரணம் கொத்தடிமைகளாக இருக்குவது தான். எதுக்கு கொத்தடிமையெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாபாரிகிட்ட போய் பாவு வாங்கும்போது நூல் வாங்குவது இவங்க அட்வான்ஸ் கேட்கறது, அவங்களும் அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க, 20,000, 30,000 இல்லை அவனுடைய செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துறாங்க. ஆனால் அந்த அட்வான்ஸ் வாங்கின கடைசியில் உன்னால் கூலி கேட்கவே முடியாது. அதே மாதிரி விசேஷங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீ தறி விட்டு எந்திரிக்கிறாங்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு, ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்கிறதுனால யார் வந்து கூப்பிட்டாலும் நீ உடனே எந்திரிச்சு போயிடுறது. அப்படி போகும்போது என்னதுன்னு கேட்டினா உன்னுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, வேலை வாய்ப்பு அங்கே இழக்கப்படுது. உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, இதே ஒரு நீ ஒரு முதலாளியாவோ இல்லை 4 பேரை வச்சு தொழில் கொடுக்குறவனா இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு உன்னால் நகர முடியாது. ஆனால் எல்லாமே அடுத்தவங்களதானதுனால நீ எந்த நேரம் எந்திரிச்சு போயிடுற. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு நீ தான் போட்டியே தவிர உன்னை யாருமே கட்டுப்படுத்த முடியாமல் போனதுனால தான், நீ ஒரு கட்டுப்பாடுக்கு இல்லாமல் போனதுனால உன்னுடைய வாழ்க்கை தர உயர முடியல. நீ கட்டுப்பாட்டுக்குள் வரணும்னா நீ ஒரு முதலாளி ஆகணும், கட்டுப்பாடுக்குள்ளே வரணும்னா நீ 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கட்டுப்பாடாக்குள்ள நீ வரணும்னா நீ யாருங்கிறது இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தணும். அப்படி உணரும் போது உன்னை எல்லாருமே தலை தூக்கி பார்ப்பாங்க, அது வரைக்கும் உன்னை யாருமே தலை தூக்கி பார்க்க மாட்டாங்க, நீ வறுமை கோட்டு கீழே தான் இருப்ப. அருமைகளும் பெருமைகளும் கலை கலாச்சார பண்பாடுகளும் அனைத்தும் தெரிந்த நெசவாளியாக நீ இருப்பது மிக சிறந்ததாக இருக்கும் என்று நான் கண்டிப்பா இந்த புத்தகம் வாயில நான் எழுதியிருக்கேன். இன்னும் கூட ஒப்பனா சொல்ல போனா, உன்னுடைய சேலைகள் பணக்காரர்கள் விரும்பும் போது நீ மாத்திரம் ஏழைகளாக இருப்பதற்கு என்ன காரணம்? உன்னுடைய தொழிலை பத்தி நீ ஆய்வுக்கு எடுத்துக்கல, உன்னுடைய தொழில் நீ நெய்யும் சேலை எங்கே விற்கிது, யார் வாங்குறாங்க, யார் உடுத்துறாங்க அங்கிறத பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கல. இன்னும் கூட அவர் ஓப்பனா சொன்ன போனா, கலை கலாச்சாரம் பண்பாடு இதிகாசங்கள் அத்தனையும் நெசவாளர்களை ஒதுக்கி தள்ளியது, ஆனால் அத்தனையும் வைத்துக் கொண்டுதான் இந்த கலை கலாச்சார பண்பாடு இதிகாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நெசவாளிகள் உணர வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரணம் ஓப்பனா சொன்னா, மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு சேலை விட்டது யார்? கிருஷ்ணன். எந்த தறியில் உட்கார்ந்து நெசவு நெய்தார்? இந்த கேள்வி நீங்களே கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த மகாபாரதத்துல சமையல் கலைன்னு கலை வரும், எல்லாத்துக்கும் கலை வரும், ஆனா நெசவு சார்ந்த ஒரு கலை வராது, ஒரு சீன் வராது. இசைக்கலை, நாடகக்கலை, பரதக்கலை, சினிமாக்கலை, சிற்பக்கலை, முதல் கலை என்ன கலை என ஓங்கி சொல்லணும் நெசவு கலை என்ன. ஏன்னா நெசவு கலைன்னு அத்தனை கலைகளுமே இல்லை. இன்னும் கூட சொல்ல போனால் ஆண்டாள் பிரியதர்சினி கவிதை எழுதியிருக்காங்க, அந்த கவிதைகளை, உணவுடன் உரையுள் இருந்தால் வாழ்க்கை சவுக்கியமே, மூவகை பெயரும் வாழ்க்கை முழுதும் வாய்த்தால் பாக்கியமே, உணவின் அருமை எல்லா உயிர்களும் பசியால் உணர்ந்திருக்கும். உயிரில் உணவு சில பல உயிர்கள் அவசியம் அறிந்திருக்கும். உரையில் உணவு உயிரை காக்கும் என்பது சிற்றுண்மை. உடை மட்டும்தான் மானம் காக்கும் என்பது பேருண்மை. மானம் ஒன்றே உயிரின் மேலாய் மனிதனின் அடையாளம். நெய்தல் தொழிலே மானம் காக்கும் மேன்மை அடையாளம். ஐவகை நிலத்தில் நான்காம் நிலமாய் நெய்தல் நிலம் உண்டு. மெய்வகை வளத்தில் நெய்தால் வளம் உண்டு. உணவும் இன்றி உரையுள் இன்றி இருந்தால் சிறுமை இல்லை. உடைகள் இன்றி வளம் வந்தாலோ ஏதும் பொறுமை இல்லை. மானும் மீனும் யானை குதிரை உடைகள் அணிவதில்லை. அந்த நிலையில் துணிகள் துறக்க மனிதன் துணிவதில்லை. இளையால் உடைகள் நெசவின் கைங்கரியம். ஒற்றை நூலால் உடைகள் நெய்யும் நெசவுகள் ஆச்சரியம். மானம் காத்து ஞானம் சேர்க்கும் நெசவே நம் தெய்வம். தெய்வத்தின் மானம் சேர்த்தே காக்கும் நெசவாளி பெரும் தெய்வம். இது என்ன காரணம்னா, இந்த கேள்வி கேட்டதுனாலதான் இந்த கவிதைகளே வந்தது. காலாகாலமா கைத்தறியை வந்து ஒதுக்கப்பட்டதற்கு என்ன காரணம்னு கேட்டால், இதை சார்ந்த ஒரு விழாக்கள் கிடையாது, இதை சார்ந்த விசேஷங்கள் கிடையாது, இதை சார்ந்த விமர்சனங்கள் கிடையாது, இதை சார்ந்த கேள்வி பதில் வினாடி வினா கிடையாது. இதையெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது, கேள்வி ஞானம் வரும்போது, இதை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழிலாக நாம் கற்றுக் கொடுக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். இன்னும் கூட ஒரு சொல்ல போனேன், எதிர்காலம் யாருக்கு நல்லா இருக்கும்னு கேட்டால் எனக்கு தான் நல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணுக்கு எத்தனை வேட்டி சட்டை இருக்குன்னு ஒரு பெண்களுக்கு தெரியும். ஆனால் அதே பெண்களை கேளுங்கள், இன்றைக்கு எத்தனை சேலை இருக்கிறது என்று. அவர் அம்மா சொல்கிற, மூன்று பீரோ தெரிஞ்சு போச்சு, நாலாவது பீரோக்கு ரெடியாக இருக்கிறது. அதோட நிறுத்த போகிறாங்களா? ஆனால் என்னுடைய தாய் காலம் அப்படி அல்ல. மாறாப்புக்கு ஒரு சேலை, ஒரு இடுப்புக்கு ஒரு சேலை கட்டிய காலம் அது. ஒரு சேலை வைத்து கொண்டு ஊரே கல்யாணம் பண்ண காலம் அது. இன்னைக்கு ஒரு சேலைக்கு, ஒரு கல்யாணத்துக்கு 9 சேலை எடுக்கிறாங்க. அம்மாவுக்கும் அதே மாதிரி இருக்கு, மகளுக்கும் அதே மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இதோட நிறுத்த போறாங்களா? அப்போ யார் காலம் நல்லா இருக்கும், எங்க எதிர்காலம் தான் நல்லா இருக்கும்?
ஒரு வித்தியாசமான கேள்வியை முன் வச்சிங்க. பாஞ்சாலியின் மானம் காத்த அந்த சேலை கிருஷ்ணருக்கு எந்த தறியில நெய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லா தொழில்களையும் உயர்வான தொழில் நெசவு தொழில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நெசவு தொழில இடைத்தரகர்கள் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா? அதாவது இண்டிவிஜுவல் அஸ் வெல் அஸ் இன்ஸ்டிடியூஷனல், ரெண்டு இது இடைத்தரகர்கள் இருக்கிறாங்களா?
நெய்கிறவனுக்கு, அதாவது பாடுபட்டவனுக்கு 10 வள்ளம், இழிச்சவாயனுக்கு 20 வள்ளம்னு சொல்லி அந்த காலத்திலே கேள்வி இருக்கு. பாடுபட்டவன் யாருன்னா நெசவாளி, இழிச்சவாயன் யாருன்னு கிட்ட வியாபாரின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் அவங்க கையில தான் இருக்கு. நாங்க என்னதான் நெஞ்சிட்டாலும், நாம் அந்த சேலையை கொண்டு போய் வித்தவன்னு சொன்னா 3 ரூபாய்க்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே 300 ரூபாய்க்கு வைக்கக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்டே இருக்கு. அவ சரியாக நாங்கள் பயன்படுத்தணும். இடைத்தரகர்கள் சொன்னாங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன். சாதனையாளர்கள், ஒரு தன்னுடைய மகனை கல்வியாளனாக்கலாம், டாக்டர் ஆக்கலாம், வக்கீல் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம். எத்தனை பேர் தன்னுடைய மகனை முதலாளிகள் ஆக்கியிருக்கிறாங்க? ஏன்னா அது முதலாளிங்கிறது தானாக உருவாகணும், உருவாக்கவே முடியாது. அதனால்தான் படித்தவன் வேலை செய்கிறான், படிக்காதவன் வேலை கொடுக்கிறான். படித்தவன் தொழிலாளி, படிக்காதவன் முதலாளி. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே இந்த இடைத்தரகரங்கிறத விட சாதனையாளர்களை நாங்கள் எடுத்துக்கணும். அவங்க தான் எங்களுக்கெல்லாம் கடவுள். யாரு? முதல்ல 3000 ரூபா சேலை 30000 ரூபாய்க்கு விற்கிறான் பாருங்க, அது திறமையுன்னு எடுத்துக்கணுமே தவிர அது தப்பாக எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு ஒரு கலாச்சார பண்பாடுகள் இதிகாசத்தில் போனால் இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆமான்னு சொல்கிறோம். ஆனால் இருக்கிறதையே இருக்கிற மாதிரி காட்டுற ஒரே துறை நெசவுத்துறை. இது இடைத்தரகர்கள் சொல்றதை விட அவர்கள் திறமைசாலிகள், சாதனையாளர்கள். அவர்கள் தான் நாம் இந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்தது. நாமும் வளர்ந்தோம், இன்னும் வளரும், இன்னும் வளர்த்து கொண்டே இருப்போம். சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் டிவி வாங்கி, நகைகள் வாங்கி செலவு பண்ண முடியாது. எதிர்காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் வெளியே வரும்போது இந்த அம்மா யார் என்றால் அந்த அம்மா உடுத்தி வரும் சேலையை வைத்து தான் அடையாளம் காண முடியும். அதனால் நேரத்துக்கு ஒரு சிலை, 1 நாளைக்கு 3 விதமான சேலைகள் கட்டினாலும் கூட அந்த அம்மாவுக்கு அதனால் பெருமை தானே தவிர அது வறுமை கிடையாது. இடைத்தரகர் இதில் யாருமே கிடையாது. இடைத்தரகர் சாதனையாளர்கள், நாங்கள்லாம் சோதனையாளர்கள்ங்கிறத விட ஒரு சாதனையாளர் மாறுவதற்குண்டான அவர்களை அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இதுல கூட்டுறவு சங்கங்களின் பங்கு என்னன்னு சொல்லுங்களேன்.
நல்ல கேள்வி. 1970ஆம் ஆண்டுகளில் மிகவும் வறுமை கோட்டு கீழே நெசவு தொழில் போயிடுச்சு. ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, சம்பாதிக்கும் ஆற்றல், பொருளாதார வசதி, பண வரவு செலவு இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் நெசவாளர்களை வந்து காப்பாத்திச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இந்த கூட்டுறவு சங்கம் நெசவாளர்களுக்காக பாடுபட்டாங்க. அவங்க வந்து கூட்டுறவு சங்கங்கள் நிறுவி அவங்கள மூலியமாக வேலை வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அன்னைக்கு நல்லா சாப்பிடலைனாலும் கூட அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து இந்த கைத்தறித்துறை இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை, அது ஒரு ரூட்டில் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் 1990 மேலே இந்த ஜவுளித்துறையில் மனுடைய மாற்றம் மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்சது. அதாவது இந்தியா பொருளாதாரம் வேகமாக வளர ஆரம்பித்த கடைசியில் செலவு பண்ணுறதுக்கு வழிகளை தேடும்போது ஆடை ஒரு மிகப்பெரிய முக்கியமான அங்கமாக இருந்தது. இன்னைக்கு கூட ஒரு அரசியல்வாதி 8 முறை ஒரு நாளைக்கு ஆடை மாற்றினாருன்னு சொல்லி கூட நாங்கள் கேட்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் பொருளாதாரம். அன்னைக்கு அந்த அளவுக்கு வாங்கக்கூடிய சக்தி மக்கள் கிட்ட இல்லை. இன்னைக்கு அந்த சக்தி வந்ததுனால என்னாச்சுன்னா டிவி, ரேடியோ, பத்திரிகைகள் வந்தது. அதன் மூலமா இந்த டிசைன்களையும் கலர்களையும் வண்ணங்களையும் விளம்பரங்கள் படுத்தணும். விளம்பரங்கள் படுத்தும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசைகளை தூண்டினது. அதுதான் மிகப்பெரிய இந்த இது. அதுல தனியார் இன்னைக்கு ஜெயிச்சாங்க தவிர நான் இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்கள் தோல்வி அடைஞ்சது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த கூட்டுற சங்கத்திலையும் தறிகள் கிடையாது, லாபகரமான வியாபாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பில் டு பில், பெரும் பில்ல போட்டுக்கிட்டு சொசைட்டி நடத்துகிறாங்க. இது ஒரு வகையில நெசவாளர்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறதும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் தான். இது ஒரு போட்டியை உருவாக்கணும்னா நெசவாளர்களை தனியார் வசம் விட்டுட வேண்டும். காரணம் இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான தறிகள் நெசவாளிகளை வச்சு தனியார் தான் வியாபாரம் நடத்தி தனியார்கள் தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். இன்னும் கூட்டுறவு சங்கத்துக்கே வேலை வாய்ப்பு கொடுக்கிறவர்கள் தனியார்களாகத்தான் இருக்கிறார்கள். தனியார் ஜவுளி நிறுவனங்கள் தான் நெசவாளர்களை வேலை வாய்ப்பு கொடுக்கிறதே தவிர இன்று கூட்டுறவுத்துறை அனைத்து துறைகளும் தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லலாம். இன்னும் இது மாற்றி அமைக்கணும்னா கைத்தறி துறையை வந்து மூணு நாளாக பிரிக்கலாம். ஒன்று பட்டு சேலை நிறுவனம் ஏ கிரேட்லையும், ஜம்கால பெட்ஷீட் ஏபிசி கிரேட்லையும் கொண்டு வந்து இந்த பட்டு சேலை நிறுவனங்களுக்கு இன்கம் டேக்ஸ் போடுற அளவுக்கு கூலி ஏற்றி கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் வேலை செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு 50,000 சம்பளம். அங்கே பண்ணுறது டிசைன் தான். அதே மாதிரி ஒரு கைத்தறி பட்டு சேலை நிறுவனம் டிசைன் தான். இந்த டிசைன் கலைஞனை மிகப்பெரிய கலைஞனாக மாற்றி அவனுக்கு இன்கம் டேக்ஸ் வர்ற அளவுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வியாபாரிகளுக்கு ஒன்றும் நஷ்டப்பட போகிறது கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் தானே, பணக்காரருக்கு தானே சேலை விற்கிறாங்க, சாதாரணமான ஏழைகளும் விற்கிறது இல்லையே. அதனால 500 சேர்த்து விற்று போட்டு உங்களுக்கு 500 எங்களுக்கு 500 தாராளமாக இந்த வியாபாரிகள் கொடுத்து இந்த நெசவாளர்களுக்கும் காப்பாற்றலாம், அவங்களும் முன்னுக்கு வரலாம். இதற்கெல்லாம் சமுதாய உணர்வோடு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நெசவுக்கு கலையை மதிக்க கற்றுக்கிட்டாலே போதும். அப்போ கேட்கும் சக்தி வந்துடும். இப்போ நெசவு கலை என்ன பண்ணுறேன், நெசவுதான் நெய்கிறேன், நெசவுதான் நெய்கிறேன் அப்படி நான் அந்த தாங்கிற வார்த்தையை விட்டுட்டாலே நான் கலைஞனாயிடுவேன். நெசவு கலைஞனாக மாற்றணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு கூட ஓச்சு பாருங்க, நாய்க்கு கூட ஒரு நாள் இருக்கு, டாக் டே அப்படின்னா எல்லாத்துக்கும் நாள் இருக்குது. தண்ணீர் நாள் இருக்கு, விவசாய நாள் இருக்கு, எங்கேயாவது ஒரு நெசவாளர் தினம் ஒன்று ஒரு தினம் இருக்கா. அந்த நெசவாளர் தினம் ஒன்று இருந்ததுன்னா 85 இன்னைக்கு ஒருத்தர் நெஞ்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருமானத்தை கொடுத்து அந்த நெசவு தறியை நான் போய் பார்த்துட்டு பயமர்ந்து போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு தறி வச்சுக்கிறதுக்கு, இந்த கார்டன் கட்டுறதுக்கு யாரையா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். நான் எப்பவுமே இப்படித்தான் சொல்றார். அந்த அளவுக்கு இன்னைக்கு 85 சம்பாதிக்கிற ஒரு திறமசாலி நெசவாளர்களை இன்னைக்கு வரைக்கும் மேடை ஏற்றி நாங்கள் ஒரு பொன்னாடை போத்த முடியல, ஒரு அவருக்கு ஒரு பாராட்டு பண்ண முடியல. ஆனாலும் ஆன்மீகத்தில் இருக்கிற அளவுக்கு பக்தி நெசவு தொழில் இல்லாமல் போனது இதுக்குறதா ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன்.
கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியினை வரும் வாரத்தில் கேட்கலாம்.